கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆறுதல் உனக்கு அளிப்பா, நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்றோணந்து. நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையை எல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
என்னை அறிந்தால் பிறரை அறியலாம். அந்த இளைஞன் காலையில் எழுந்ததும் அவசர அவசரமாக எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த பெரியவர் ஒருவர், எதை தேடுகின்றாய் என்றார். பல் துலக்கும் பிரஷ் என்றான் இளைஞன். தேடு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். சிறிது நேரம் சென்று மீண்டும் அங்கு வந்தார் அவர். அப்பொழுதும் அந்த இளைஞன் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். இன்னமும் கிடைக்கவில்லையா என்று பெரியவர் கேட்டதற்கு, அது கிடைத்து விட்டது, இது வேறு. இப்பொழுது நான் அலுவலகம் புறப்பட வேண்டும். சட்டையை எங்கே மாட்டி வைத்தேன் என்பது மறந்துவிட்டது என்றான். நன்றாக தேடிப்பார் என்று சொல்லிவிட்டு போன பெரியவர் மாலையில் மீண்டும் அங்கு வந்தார். அப்போது அந்த இளைஞன் வீட்டு வாசலில் குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தான். பெரியவர் அவனிடம், இப்பொழுது என்ன குழப்பம் என்றார். தலையை சொரிந்து கொண்டே, வீட்டு சாவியை தொலைத்து விட்டேன் என்றான். பெரியவர் யோசித்தார். இவன் தேடுவதிலேயே காலத்தை வீணாக்குகின்றானே என்று கவலைப்பட்டு இளைஞனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். ஒரு தாளையும் ஒரு பேனாவையும் எடுத்து ஒரு பொருளை வைக்கும் போதே அதை வைத்த இடத்தை குறித்துக்கொள். மறுபடியும் எடுக்கும் போது எழுதி வைத்ததை பார்த்து இருக்கும் இடத்தை புரிந்துகொள் என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக போனார். மறுநாள் அவ்வழியாக வந்த அந்த பெரியவர் அந்த இளைஞன் இன்னும் எதையோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். தம்பி, இப்போ என்ன குழப்பம் என்றார் பெரியவர். நீங்கள் சொன்னபடி செய்தேன். எனது சட்டை காலணிகள் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கும் இடம் தெரிகின்றது. ஆனால் அவற்றையெல்லாம் அணிந்து உள்ள ஆசைப்படுகின்றேன், முடியவில்லை என்றான். ஏன் என்று பெரியவர் கேட்க, நான் எங்கே இருக்கின்றேன் என்பதை குறித்து வைக்க மறந்துவிட்டேன் என்றான் இளைஞன். ஆம், நான் என்னை அறியாமல் பிறரை அறிய முடியாது. பிறரை அறியாமல் எப்படி பிறருக்கு பயனுள்ளவராய் வாழ முடியும்?
இதயங்கள் வழியாக பேசி பழகுவோம். கதவை திறக்க சாவியை தேடிய போதுதான் அவருக்கு தெரிந்தது, சாவி எங்கோ தொலைந்து விட்டது என்று. பக்கத்து வீட்டில் சுத்தியல் வாங்கி கதவில் தொங்கிய பூட்டின் தலையில் அடித்து சிரமப்பட்டு திறந்தார். வீட்டிற்குள் சென்றதும் முதல் வேலையாக மாற்றுச் சாவியை எடுத்து பூட்டின் அருகில் வைத்துக் கொண்டார். அப்போது அங்கிருந்த சுத்தியல் அந்த சாவியை நோக்கி, உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கின்றேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகின்றேன், நீ மட்டும் சீக்கிரம் திறந்து விடுகின்றாயே, அது எப்படி என்று கேட்டது. அதற்கு சாவி சொன்னது, நீ என்னை விட பலசாலிதான், அதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கின்றாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகின்றேன் என்று. இரக்கத்தின் ஆண்டில் இதயங்கள் வழியாக பேசி பழகுவோம்.
யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. உழைத்தும் உயர்வு இல்லாதிருந்தால் மகனே பதறாதே, மகனே பதறாதே, மகனே பதறாதே. உலகமே உன்னை கொடுக்கிடும் போது மகனே கலங்காதே, மகனே கலங்காதே, மகனே கலங்காதே. தெய்வம் இயேசு உன்னை காலம் காத்திடுவான். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறம் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம்.
சோ, யோவான் நற்செய்தி நூலிலே என் அமைதியை அல்லது என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன், விட்டு செல்கிறேன் என்ற அந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு ஏன் அவருடைய சமாதானத்தை அல்லது அமைதியை நமக்கு விட்டு சென்றார், அதை எவ்வாறு நமக்கு விட்டு சென்றார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அந்த அமைதி அல்லது அந்த சமாதானம் என்கிற அந்த வார்த்தை பாருங்கள், வெறும் வார்த்தை வடிவானதல்ல, அது செயல் வடிவம் கொண்டதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற சமாதானம் என்பது வெறும் வார்த்தையினாலே, இப்ப நாங்கள் ஒருவரை சமாதானப்படுத்தோமே வார்த்தையினாலே, அப்படிப்பட்ட வெறும் வார்த்தை அளவிலே அல்ல, அது செயல் வடிவம் கொண்ட ஒரு சமாதானமாக இருக்கிறது. அதாவது இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதிலே ஒரு செயல் வடிவத்தை கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காண முடியும். இந்த சமாதானம் என்கிற வார்த்தை பாருங்கள், ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்துதான் தமிழிலே சமாதானம் அல்லது அமைதி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அதை சமாதானம் அல்லது அமைதி என்று பார்க்கும் பொழுது சில நேரத்தில் அது ஒரு வரும் வார்த்தையோடு நிற்பது போல இருக்கும். ஆனால் எபிரேய மொழியாகிய மூல மொழியிலே ஷாலோம் என்கிற அந்த வார்த்தை என்பது வரும் வார்த்தையோடு மட்டுமல்லாமல் அதிலே ஒரு செயல் இருப்பதையும் அது குறித்து நிற்கிறது. அதாவது ஒரு பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையாகவே இருக்க கடவுள் நமக்கு அமைதி கொடுக்கிறவர் அல்ல, அந்த பிரச்சனையை தீர்த்து நமக்கு அமைதி கொடுக்கிறவர் தான் கடவுள். அதனால்தான் என் அமைதியை, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலை வரும் பொழுது ஆண்டவரே எனக்கென்று வைத்து போன் அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் பாருங்கள், கடவுள் எங்களுக்கு வைத்து போன் அந்த சமாதானம் என்பது வெறும் வார்த்தையோடு அல்ல, அந்த சமாதானத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய சமாதானத்தை குழப்புகிற அந்த சூழலை அது சரிப்படுத்தி சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் வைத்து போயிருக்கிறார். பரிசுத்த மேதாகமத்திலே பாருங்கள், யோவான் நற்செய்தி நூலிலே 20 அதிகாரத்திலே 19 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் அதுல என்ன தலைவு போட்டிருக்கேன் என்றால், இயேசு அறையில் ஆளாக தோன்றினார் அப்படின்னு தலைவு போட்டிருக்கு. என்றால் இயேசு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அது வந்து வெறும் வார்த்தை அல்ல, அது செயல் வடிவம் கொண்டது என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்து என்ன செய்தாராம், அப்போஸ்தலர்கள் பயத்தினாலே தங்களுக்கு என்ன ஆக போகிறதோ, எங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் துணையாக இருந்தவர் ஆதரவாக இருந்த இயேசுவை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அவரும் மறித்து போய்விட்டார், மறித்து விட்டார் என்று செய்தி எல்லாரும் சொல்லப்படுகிறது, அதான் உண்மை. அப்ப எங்களுக்கு என்ன ஆக போகிறதோ என்று பயந்து நிற்கும் பொழுது இயேசு என்ன செய்தாராம் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்கள், யோவான் 20 அதிகாரத்திலே 19-20 வரைக்கும். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள், மூடி வைத்திருக்கிறார்களாம். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக அல்லது உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக என்று வாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு அங்கு வந்து, அப்படியே உங்களோட வேதாகமத்தில் அதெல்லாம் கீறி வைக்க வேண்டிய விடயங்கள். இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, அதுவும் அப்படியே கீறி வைக்க வேண்டிய விடயம் என்றால், வேதாகம் என்பது சும்மா வெறும் வாசிக்கிற புத்தகம் அல்ல, அது எங்களோடு பேசுகிற புத்தகம். அதுல அன்றைக்கு இயேசு அங்கு வந்தார் என்றால் இன்றைக்கு ஆண்டவரே உம்மால் என் வீட்டுக்குள்ளே வர முடியும் என்பதற்காகத்தான் நாம் கீறுகிறோம். இயேசு அன்றைக்கு அவர்கள் மடுவிலே வந்து நின்றார் என்றால் இன்றைக்கு நான் பிரச்சனை இருக்கும் பொழுது என் மத்தியிலே வந்து நிற்பார் என்பதற்காகத்தான் நாம் கீறுகிறோம். இயேசு வந்தாராம், நின்றாராம், நின்று என்ன சொன்னாராம், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினாராம். அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது, 20 வசனம் பாருங்கள், இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். இதோ பாருங்கள், நான் தான் சிலுவையிலே மறித்தேன், இதோ பாருங்கள், ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் நீங்கள் கீறி வைக்க வேண்டிய விடயம். எல்லாம் சொல்லாமா, ஆண்டவரை கண்டதால்
சீடர்கள்
மகிழ்ச்சி கொண்டார்கள். அப்ப இந்த ஷாலோம் என்ற வார்த்தைக்கு இப்பொழுது கொஞ்சமாவது பொருள் விளங்குறது அல்லவா. பாருங்கள், இயேசு இல்லையே என்று அவர்கள் கவலையோடு துக்கத்தோடு இருக்கும் பொழுது இயேசு எங்கேயோ நின்று ஒரு வார்த்தை அங்கு அனுப்பவில்லை, யார் ஒருவரை அந்த இடத்துக்குள்ளே அனுப்பவில்லை, போய் சொல்லுங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்களுக்கு அங்கே அனுப்பவில்லை. மாறாக இயேசுவே அந்த அறைக்குள்ளே வந்தாராம், அவரே காயங்களை காட்டினாராம். இதோ பாருங்கள், அப்பொழுது அதை கண்ட பொழுது பாருங்கள், துக்கத்திலும் கவலையிலும் பயத்திலும் இருந்தவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் அல்லவா, அது என்ன தெரியுமா, என்னவோ மக்கள் சொல்வது போல வரும் வார்த்தை அல்ல. நாம் கவலையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, பயத்திலே, அச்சத்திலே, மனவேதனையில் இருக்கும் பொழுது பாருங்கள் ஆண்டவருடைய சமாதானத்தை தேடுவோம் என்றால் ஆண்டவரே நம்மத்திலே வந்து விடுகிறார், அவரே வந்து நமக்காக செயல்படுகிறவராக மாறிவிடுகிறார், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். வெறும் வார்த்தையை மட்டும் அவர் அனுப்புகிறவர் அல்ல, அவரே நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்விலே வந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுதான் நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. தான் நம்பிக்கை என்பது அதுதான். சில பேருக்கு அது வார்த்தையாக இருக்கலாம், நம்பாதவர்களுக்கு. நம்புகிற எனக்கும் உங்களுக்கும் இது வெறும் வார்த்தை அல்ல. என் ஆண்டவர் என் அறையிலே வருவார், என் வீட்டிலே வருவார், என் பாதையிலே வருவார், நான் வேலை செய்யற இடத்திலே வருவார். வந்து எனக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் கொடுக்கும்படியாக சூழ்நிலைகளை எனக்காக அவர் மாற்றுவார். இயேசு அங்கு வந்து தன்னை காட்டினார். இதோ பாருங்கள், நான் தான் உயிரோடு இருக்கிறேன், என்னை பாருங்கள். அதுபோல ஆண்டவர் சூழ்நிலைகளை நமக்கு சரியாக மாற்றி நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் இன்னொரு இடத்தை பாருங்கள், அமைதியுடன் போ அப்படி என்று இயேசு சொன்னார். சமாதானத்துடன் போ அப்படின்ட்டு பழைய மொழிபெயர்ப்பு பைபிள்ல இருக்கிறது. அதை தான் அமைதி அப்படின்னு பார்க்கிறோம். அது எந்த பெண்ணுக்கு நடந்தது? பெரும்பாடு உள்ள பெண்ணுக்கு நடந்தது. திருமறையில வாசிக்கிறேன் பாருங்கள், மார்க்கு நற்செய்தி நூல் 5:34. இந்த பெண் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவின் ஆடையை தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி நம்பி வந்து தொட்டாளாம். தொட்டு சுகமடைகிறாள். அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு அப்படி என்று சொன்னாராம். இப்ப இயேசு இந்த பெண்ணுக்கு நோய் நோயாகவே இருக்க நீ அமைதியுடன் போன்று சொன்னாரா? இல்லை. நோய் நோயாகவே இருக்க நாம் அமைதியுடன் போகிறோம் என்றால் பிரயாணத்துக்கு நாம் கடவுளை தேடுகிறோம். நம் ஆண்டவர் உயிருள்ள கடவுள். அவர் கல்லோ மண்ணோ அல்ல. ஒரு வைத்தியரால் தான் சொல்ல முடியும், என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்துங்கள், அல்லது நீங்கள் நம்புகிற கடவுளை வேண்டும் என்று வைத்தியரால் சொல்ல முடியும். சுகம் தர முடியாது வைத்தியரால். சுகம் பெறுவதற்கான வழிகளை சொல்லுவதற்காகவே கடவுள் வைத்தியரை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம் எல்லோருக்கும் ஆண்டவரே வைத்தியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு ஆண்டவர் நோயை குணமாக்கி சமாதானத்தை கொடுப்பார் என்றால், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு அவரை தேடி வரும் பொழுது அவர் சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு சமாதானத்தை அமைதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் இன்னொரு பெண்ணை பார்க்கிறோம், அமைதியுடன் செல்க அப்படி என்று சொல்லுகிறார் கடவுள். முதல் பெண்ணுக்கு அமைதியுடன் போ, இதுக்கு அமைதியுடன் செல்க, ரெண்டும் ஒன்றுதான். லூகாஸ் நற்செய்தி நூலிலே 7:48 48-50 இது. இது இன்னொரு முக்கியமான விடயம். இதுதான் புதுவாழ்வு அனுபவம் உண்டாகிற அனுபவம் என்பது இதுதான். சில பேருக்கு இந்த புதுவாழ் அனுபவம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. இந்த புதுவாழ் அனுபவம் என்றால் என்ன என்று இந்த பகுதியிலிருந்து நம்மால் காண முடியும். என்ன தெரியுமா? இது ஒரு பாவி பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து கண்ணீரினால், அதாவது அவள் வைத்திருந்த அந்த தைலத்தினால் பாதத்திலே பூசி கண்ணீரினால் பாதத்தை கழுவி கூந்தலினால் துடைத்தாளாம். அப்ப அந்த இடத்திலே வரும் பொழுது பாவத்தினாலேயே அவருடைய உள்ளத்திலே வெறுமை, நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, இருள் சூழ்ந்த ஒரு நிலை. அந்த காலத்திலே பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த நறுமண பொருட்களை வைத்திருப்பார்களாம். எதற்காக என்றால், திருமணமாகும் பொழுது தான் மணந்து கொள்கிற அந்த மணவாளனுடைய தலையிலே அதை ஊற்றுவதற்காக. அந்த அளவுக்கு நான் அவர்களை அன்பு செய்கிறேன். விலை உயர்ந்த ஒரு தைலமாக இருக்கும் அது. ஒரு பெண் தன்னுடைய திருமண நாளுக்காக அதை வைத்துக் கொண்டு காத்துக்கொண்டே இருப்பாள். இந்த பெண் பாருங்கள், தன் வாழ்க்கையிலே பலவிதமான பாவத்தினாலுடைய உள்ளம் வருந்தியதினாலே இயேசுவினுடைய பாதத்திலே வந்து அவரையே ஒரு மணவாளனாக ஏற்று அந்த பாதத்திலே பூசுகிறாள். நடந்த சம்பவம் பாருங்கள். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது இந்த பகுதியில் என்ன நாம் பார்க்கிறோம்? அதாவது பாருங்கள், பாவங்களை மன்னிக்க இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவராலே எப்படி முடியும் என்றுதான் அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள். அங்கிருந்தவர்கள் பெரியவர், நன்றாக இறை வார்த்தை அறிந்தவர்கள் தான். அவர்களுடைய மனதில் என்ன தெரிகிறது என்றால், பாவங்களை மன்னிக்க இவராலே எப்படி முடியும் என்றால், அவர்கள் இவரை இன்னும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் முடியும், இவரால் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று. இந்த புதுவாழ் அனுபவம் என்பது என்ன தெரியுமா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதுதான் புதுவாழ் அனுபவம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா?
உலகின் புள்ளியும் நீ, உள்ளத்தின் சுடரும் நீ, உலகின் புள்ளியும் நீ, உள்ளத்தின் சுடரும் நீ, உன்னாலன்றி எதை இங்கு காண்பேன் நான். உலகின் புள்ளியும் நீ, உள்ளத்தின் சுடரும் நீ. உலகின் ஒளியும் நீ, உள்ளத்தின் சுடரும் நீ. ஏழை என் வாழ்வினில் ஒளி வீச செய்தாய், ஏற்றம் தந்து என்னை மகிழ்ந்திடச் செய்தாய். ஏழை என் வாழ்வினில் ஒளி வீச செய்தாய், ஏற்றம் தந்து என்னை மகிழ்ந்திடச் செய்தாய். என் வாழ்வின் விளக்கமும் யாவின் தொடக்கமும் அன்பின் இணக்கமும் நீ, வீசும் சென்றலும் ஓசை நாதமும் இதய தீபமும் நீ. வாழ்வின் விளக்கமும் யாவின் தொடக்கமும் அன்பின் இணக்கமும் நீ, வீசும் சென்றலும் ஓசை நாதமும் இதய தீபமும் நீ. உளியே உயிரே உலகில் சுடரே, வாழ்வின் கதியும் நீ தானே. வழியே வாழ்வே வாழ்வில் பொருளே, அன்பே அழகே நீ தானே. உலகின் ஒளியும் நீ, உள்ளத்தின் சுடரும்
நீர்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com, www.wanpura.com. அன்பு நேயர்களே, எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734. அன்பு நேயர்களே, wanpura.com என்னும் இணையதளத்தின் மூலம் எமது வான்புறா இணையதள வானொலியை 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.
அம்மாவுக்கு அறிவுரை நாடகம் எழுதியவர் எஸ் ஜெயக்குமார்.
புவனா, புவனா,
என்னங்க கூப்பிட்டீங்களா?
ஆமா, நம்ம பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணுமே, அதுக்கு யாருகிட்டயாவது 3000 ரூபாய் கேட்க சொன்னே, என்னாச்சு?
பக்கத்து வீட்டு பார்வதி அக்கா கிட்ட தான் கேட்டேன், தரேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க பையன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கான். அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவுங்க.
என்ன செய்யறது?
கீதா, கீதா,
என்னம்மா?
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்ச மறந்து போயிட்டேன் பாரு.
என்ன?
பக்கத்து வீட்டுக்கு நேற்று சரோஜா போன் பண்ணிருந்திருக்கா, நான் போறதுக்குள்ள போனு கட் ஆகி போச்சு.
அக்காவா போன் பண்ணுச்சு? என்ன விஷயமா?
தெரியலையே.
சரி சரி, மாமாக்கு நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேமா. ஆமா, அண்ணன் வந்துச்சாமா?
எங்க வந்த அவன்?
பாவம், போனா அண்ணி ஆபரேஷன் பண்ணவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ. சரி சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை அண்ணிய போய் பாத்துட்டு வந்துடலாம்.
ஆமா ஆமா, போய் பாத்துட்டு வந்துடலாம்.
சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.
சரி சரி, போயிட்டு வா.
இப்ப என்னங்க பண்றது?
போனா இவ்வளவு வட்டிக்கு நாம பணத்தை வாங்கிட்டு அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்கறது?
எதிர்வீட்டு மூர்த்தி அம்மாவும் இதத்தான் சொன்னாங்க. எனக்கும் ஒண்ணு புரியல, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு நாளைக்கு சொல்லுன்னு சொல்லிருக்கேங்க.
சரி பாப்போம்.
என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா?
சொல்ல.
ஸ்கூல்ல பணம் கட்டுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதுக்குள்ள அங்க எங்க பணத்தை பெரட்ட முடியுமான்னு பாப்போம். இல்லையா
என்ன பண்ணலாம்?
இந்த தாலி அழகு வச்சு பணத்தை கட்டிடலாம். என்ன சொல்றீங்க?
இதுவரைக்கும் மத்த நகையெல்லாம் வச்சு பணம் வாங்கியிருக்கோம், ஆனா தாலி அடகு வைக்கிறது
எங்க? நாம என்ன வீண் செலவு செய்யவா தாலி அடகு வைக்கிறோம்? ஒரு நல்லதுக்காக தானே.
அதுக்குள்ள வேற ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பாப்போம்.
சரிங்க. அண்ணே
அட கீதா, வா வா வா. அட அம்மா வந்திருக்காங்களா?
எப்படி இருக்கீங்க? வா கீதா வாங்க.
எப்படி இருக்க போனா? நீ எப்படி மகன் இருக்க?
நான் நல்லா இருக்கம்மா. என்ன கீதா எப்படி இருக்க?
நல்லா இருக்கேனா.
அம்மா என்ன தேடுற?
அது சதீஷா தான். அண்ணி சதீஷ் எங்க காணோம்?
அவ எங்க வீட்டுல இருக்கா? பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாண்டுட்டு இருப்பா. அத்தை கீதாவுக்கு ஏதோ நல்ல வரன் இருக்குன்னு சரோஜா வீட்டுக்காரர் சொன்னாரே, என்னாச்சு?
நல்ல வரன் தான், ஆனா அதிகமான சவரன் எதிர்பார்க்கறாங்கன்னு சரோஜா லெட்டர் போட்டிருந்தா.
அம்மா பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன்.
போனா உனக்கும் ஆபரேஷன் ஆயிடுச்சு, ஆனா எங்களாலதான் பணம் எதுவும் குடுத்து உதவ முடியல.
அதனால என்னங்க, உங்களால முடிஞ்சா நீங்க செய்யாம இருப்பீங்களா?
அனி சதீஷ் ஸ்கூலுக்கு போறானா?
போறான், ஆனா இன்னும் பணம் தான் கட்டல.
ஏன் அனி?
3000 ரூபாய் பணம் தேவைப்படுது, அதான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
என்ன போனா இது? குழந்தையோட படிப்பு முக்கியம் இல்லையா? ஏதாச்சும் கடனை உடனே வாங்கி.
அத்த அடுத்த வாரம் வரைக்கும் கட்டலாம், அதுக்குள்ள பணம் புரட்டணும்.
என்கிட்ட இருந்தாலும் குடுத்துருவேன், என்ன போனா பண்றது?
அவரும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு, ஆனா பணம் தான் இன்னும் கிடைச்ச மாதிரி இல்லாத.
அண்ணி
என்ன கீதா?
இந்தாங்க அண்ணி இந்த செயினை வச்சு நீங்க சதீஷுக்கு பணம் கட்டிடுங்க.
கீதா
ஏயே கீதா, 4 பேர் வேலை பாக்குற இடத்துல எப்படிமா நீ வெறுங்கத்தோட இருக்க முடியும்?
அம்மா அண்ணனும் அண்ணியும் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, நம்ம கிட்ட அண்ணன் கேட்க மாட்டாரு.
கீதா இப்ப கூட உங்க அண்ணன் வந்தா ஏன் வாங்கினேன்னு திட்டுவாரு. நீ இத போட்டுக்குமா, நாங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிறோம்.
ஆமா கீதா, அவன் வந்தா உன் அண்ணியதான் திட்ட போறான். செயின வாங்கிக்க.
அம்மா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அண்ணி அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இத வேண்டான்னு சொன்னீங்க, அப்புறம் நான் இனிமே உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன்.
கீதா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வா போய் சமையலுக்கு வேண்டியதை ரெடி பண்ணுவோம்.
அம்மா அம்மா.
ஏன் கீதா தெருவுல இருந்தா ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர?
அது இருக்கட்டும், நேத்து எங்க போன?
ஏண்டி எதுக்கு கேக்குற?
நேத்து அண்ணன் வீட்டுக்கு நீ போனியா?
ஆமா போன. அதுக்கு என்ன?
அங்க போய் நீ என்ன கேட்ட?
என்ன கேட்ட? போனா உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு கேட்டேன்.
நீ போனது அண்ணி உடம்பு நல்லா ஆயிடுச்சான்னு பாக்கவா, இல்ல என் செயின பத்தி கேக்கவா?
ஆமா போனது போனா, அப்படியே செயினை வந்து 1 மாசம் ஆச்சேன்னு அவகிட்ட கேட்டேன்.
எதுக்கு செயினை கேட்ட? அதுவும் நான் கேட்க சொன்னதா சொல்லி கேட்டிருக்க.
என்னடி என்னமோ, என்னையே அதிகாரம் பண்ணிக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
ஆமா
நீ கேட்டதாதான் செயினை கேட்டேன், அதுக்கு என்ன இப்போ?
ஏமா ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற?
அப்படி என்னடி நான் நடந்துகிட்டேன்? புள்ளைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும்னா அவ போய் அவங்க வீட்டுல வாங்கிட்டு வர வேண்டியது தானே. இன்னைக்கு நாம செயினை கேட்கலன்னா நாளைக்கு இன்னும் பணம் வேணும்னு உங்க அண்ணன் இங்க வந்து நிப்பாண்டி, அப்புறம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு வருவான், அப்புறம் நாம ஒண்ணு இல்லாம நிக்க வேண்டியதுதான்.
அந்த மாதிரி அண்ணன் எத்தனை தடவமா பணம் கேட்டு வந்திருக்கு?
இது வரைக்கும் கேக்கல, இப்ப செயினை குடுத்து ருசிய காட்டிருக்கோம்னா அப்புறம் ருசி கண்ட பூனா மாதிரி அடிக்கடி வந்து நிப்பான். அதனாலதான் நான் முந்திக்கிட்டு செயினை கேட்டுட்டேன்.
ஏமா அண்ணன் யாருமா? நீ பெத்த புள்ளதானே?
இங்க பாருடி, இன்னைக்கு இப்படி பேசுற நீ நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னையே யாருன்னு கேப்ப?
அம்மா வர வர நீ பேசுறது செய்யறது எல்லாமே கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லம்மா.
ஏண்டி நான் எதை செஞ்சாலும் எனக்கு செஞ்சுக்கிற அப்படி எல்லாம் பேசுற? அது உன்னோட செயின், உனக்காக தாண்டி கேட்டேன். சரி சரி, உங்க அண்ணன் உங்ககிட்ட என்ன சொன்னான்?
அண்ணன் ஒன்னும் சொல்லல, அண்ணிதான் செயினை கொண்டு வந்து குடுத்துறோம்னு போன் பண்ணி சொன்னாங்க.
பாத்தியா, செயினை பத்தி கேட்க போனதுனாலதானே இந்த பதில் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்க.
ஐயோ, உங்களால திருப்பவே முடியாது.
அத்த அத்த
யாரு? அடடா, வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? சரோஜா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா?
சரோஜா கண்ணத்த சும்மா ராணி மாதிரி இருக்கா, பசங்களா எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க.
அட பாருங்க, பேசிக்கிட்டே இருக்க, இருக்க காப்பி கொண்டாரு.
அப்புறம் அத்த, முக்கியமானது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அத்த
என்ன மாப்பிள சொல்லுங்க.
ஒண்ணு இல்ல அத்த, ஊர்ல பெஞ்ச மழை இடி மின்னலால வீட்டுல இருந்த கலர் டிவி போயிடுச்சு.
ஐயோ,
இனிமே அதை ரிப்பேரும் பண்ண முடியாதான். வேற டிவி தான் வாங்கணும்னு மெக்கானிக் சொல்லிட்டாங்க.
அட, ஆமா, இப்ப இந்த டிவி என்ன செஞ்சீங்க?
அந்த டிவி அவ்வளவுதான் அத்த, வேற டிவிக்காக ஆபீஸ்ல லோன் போட்டேன். பணம் வர இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்து டிவி எடுத்துட்டு வந்துருங்கன்னு சரோஜா சொல்லி அனுப்புனா. பசங்களும் ஒரே தொல்ல.
அதுக்கு என்ன மாப்பிள, ஆனா இந்த கீதா பாருங்க, தினமும் டிவி பாக்காம தூங்க மாட்டா.
நம்ம கீதா தானே அத்த, நான் எடுத்துட்டு போனேன்னு சொன்னா என்ன சொல்ல போற? ஏதாவது சொல்லுவாளா அத்த?
ஒன்னும் சொல்ல மாட்டா மாப்பிள.
அம்மா, அம்மா
வாடா மகன்.
அத்த, இன்னும் கீதா வரலையா?
வர நேரம் தான். அண்ணி, அண்ணா, எப்ப வந்தீங்க?
இப்பதான் கீதா வந்தோம்.
இந்தாங்க காபி குடிங்க.
என்னமா அது, அவங்களுக்கு வெறும் காபி மட்டும் குடுக்கற? சாப்பாடு ரெடி பண்ண வேண்டியது தானே?
இதோ ரெடி பண்றேன்.
சாப்பாடு எல்லாம் வேண்டாமா?
அம்மா, அம்மா
என்னடி,
எங்கம்மா டிவிய காணோம்?
அது அது வந்து
என்னமா, என்ன ஆச்சு
சொல்றேன்டி. அண்ணனா அண்ணியும் வந்திருக்காங்க, முதல்ல அவங்கள கவனிடி.
அவங்கள கவனிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல டிவி எங்க போச்சு சொல்லுங்க.
அது வந்து ஊர்ல இருந்து உங்க மாமா வந்திருந்தாரு. அவங்க வீட்டு டிவி மழை பெய்யும் போது இந்த மின்னல்ல திடீர்னு ரிப்பேர் ஆயி போச்சான். மெக்கானிக்கு ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானா. உங்க அக்கா சரோஜா தான் அம்மா வீட்டுல இருந்து டிவி எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னானா. அதான் உங்க மாமா வந்து டிவி எடுத்துட்டு போயிட்டாருடி.
என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆனா அவங்க வேற டிவி வாங்கிக்க வேண்டியது தானே? அது எப்படி நம்ம டிவி எடுத்துட்டு போலாம்?
ஆமாடி, வேற டிவி வாங்கதான் ஆபீஸ்ல லோன் போட்டிருக்காராம். ஆனா பணம் வர்றதுக்கு இன்னும் 3 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொல்லிட்டாங்களாம். அதுவும் இல்லாம பசங்க பாவண்டி டிவி இல்லாம அழுத அடம் பண்றாங்களாம்.
அம்மா, மாமா செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
ஏ கீதா, என்னடி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற? ஒரு கலர் டிவி அதுக்கு என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்க?
ஏமா சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன். 18,000 ரூபாய் இன்னும் அந்த தவணை கூட முடியல.
ஏண்டி, டிவிய யார் எடுத்துட்டு போயிருக்காங்க? உன் கூட பிறந்த அக்கா தானே?
அம்மா, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஏன் டிவி உடனே வந்தாகணும்.
ஏண்டி ஏண்டி, அவனுக்கு டிவி எடுத்துட்டு போறதுக்கு உரிமை இல்லையா?
அது எப்படிமா, அக்காவுக்கு மட்டும் உரிமை இருக்கு.
ஏன் இல்ல?
அண்ணனுக்கு இல்லாத உரிமை அக்காவுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? அண்ணன் 3,000 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டப்போ நான் கொடுத்த செயின் அண்ணங்கிட்ட இருக்கிறதுக்கு உரிமை இல்லாம இருக்கும் போது அக்காவுக்கு 18,000 ரூபாய் டிவி எடுத்துட்டு போக மட்டும் எப்படி உரிமை இருக்கும்?
அது
கீதா சரியா சொன்னமா, அப்பா உடம்புக்கு முடியாம திடீர்னு இறந்தப்போ நான் படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்தி உன்னையும் சரோஜாவையும் படிக்க வச்சு சரோஜாவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு உனக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி தர்ற வரைக்கும் கஷ்டப்பட்ட எனக்கே உரிமை இல்லாம இருக்கும் போது சரோஜா புருஷனுக்கு மட்டும் எப்படி உரிமை இருக்கு?
அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளடா, வீட்டுல இருக்கிறவங்களை விட வந்தவங்களுக்கு தான்டா மரியாதையும் உரிமையும் அதிகம் இருக்கு.
மரியாதை நாம குடுக்க வேண்டியதுதான், ஆனா உரிமைய குடுக்கணும்னு அவசியம் இல்ல.
கீதா, இந்த உன்னோட செயின், இத குடுத்துட்டு போகத்தாம வந்தேன். இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவனுக்கே மரியாதை இல்லாத இந்த வீட்டுல இனி நான் என்ன பேசி என்ன ஆக போகுது?
அண்ணா, இந்த குடும்பத்தை கரையேத்த நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சமானது இல்ல. ஏய், சரோஜா அக்கா கல்யாணத்துக்காக நகை வாங்க முடியாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் முழிச்சுட்டு இருந்தப்போ நீங்க கொஞ்சம் கூட மனசு கலந்துடாம அண்ணியோட நகையெல்லாம் அண்ணிய கூட கேட்காம சரோஜா அக்காவுக்கு போட்டு அனுப்பினீங்க. அந்த பெரிய மனசு உள்ள உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள அம்மா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது ஏன் தான் இவங்க வயசுல வந்து பிறந்தமோன்னு நான் வெக்கப்படுறேன்.
கீதா,
உங்களை மாதிரி தாமா நிறைய பேரு பொண்ணுங்களை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடுவாங்க. அதுவே மகன் கஷ்டப்பட்டா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா
மருமக கஷ்டப்படுறா, அத பத்தி நமக்கு என்ன அப்படின்னு இருந்துருவாங்க.
அண்ணன் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு.
ஆமாமா, மகளையும் மருமகளையும் பிரிச்சு பார்த்ததுனாலதான் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு.
நாங்க கிளம்புறோம்.
என்னப்பா அவசரம், இருங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போலாம்.
அம்மாவுக்கு அறிவுரை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றவர்கள் ஸ்ரீதர், ஜெயக்குமார், பிருந்தா.
சீறி வரும் ராகங்களில் சிரித்து வரும் என் இதயம், சீர் பெருகும் உன் பதத்தில் சிரம் பணிந்து வணங்கிடுதே. சீறி வரும்
இயல்பை மாற்ற வேண்டுமா? ஆற்றங்கரையில் இருந்த தேள் ஒரு தவளையிடம், எனக்கு நீந்த தெரியாது, என்னை உன் முதுகில் ஏற்றி ஆற்றின் மறுகரைக்கு கொண்டு செல் என்று கேட்டது. அதற்கு தவளை தேளிடம், நான் உன்னை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தும் போது பாதி வழியில் என்னை கொட்டி விடுவாய் என்றது. ஆனால் தேள் தவளையிடம், அவ்வாறு கொட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்ததன் பேரில் தவளை தேளை தன் முதுகில் ஏற்றி ஆற்றில் நீந்திய போது நடு ஆற்றில் தேள் தவளையை கொத்திவிட்டது. சத்திய வாக்கை ஏன் மீறி என்னை கொத்தினாய் என்று தவளை தேளை கேட்டதற்கு தேள் கூறியது, நான் என்ன செய்வது, என் இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே என்றது. இதுபோலவேதான் மனிதர்களும் பல சந்தர்ப்பங்களில் அவர்களது ஊன் இயல்பினால் தீய நாட்டங்களிலும் துர்நடத்தைகளிலும் இறங்கிவிடுகின்றனர். நாம் நமது ஊனியல்பை மாற்ற வேண்டும் என தூய பவுல் கூறுகிறார். நாம் நமது ஊனியல்பை சாகடித்தால் வாழ்வோம் எனவும் அவர் அறிவுரை கூறுகின்றார். நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீழ்ச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என ரோமியருக்கு 8வது திருமுகத்தில் 13வது வசனத்தில் தூய பவுல் அறிவுரை கூறுகிறார். மேலும் கலாத்தியருக்கு தூய பவுல் 5வது அதிகாரத்தில் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அவை பரத்தன்மை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம், முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். அன்பானவர்களே, நாம் நமது ஊனியல்பை மாற்ற வேண்டுமா?
போற்றுங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, போற்றுங்கள், போற்றுங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள் அவர் திருப்பெயரை, வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள் அவர் திருப்பெயரை, வாழ்த்துங்கள். நல்லவர், நம்ப தகுந்தவர், அவர் வல்லவர், நம்மை வாழ்விப்பவர். நல்லவர், நம்ப தகுந்தவர், அவர் வல்லவர், நம்மை வாழ்விப்பவர். போற்றுங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, போற்றுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள் அவர் திருப்பெயரை, வாழ்த்துங்கள்.
பாவங்களை நீக்கி பாசம் பொங்க வாரி அணைத்தார், போற்றுங்கள்.
பாவங்கள் மன்னித்து பழிதனை விளக்கின, போற்றுங்கள், போற்றுங்கள். பாசம் பொங்க வாரி அணைத்து பரிவுடன் நம்மை தாங்கினார், போற்றுங்கள், போற்றுங்கள். பாவங்கள் மன்னித்து பழிதனை விளக்கின, போற்றுங்கள், போற்றுங்கள். பாசம் பொங்க வாரி அணைத்து பரிவுடன் நம்மை தாங்கினார், போற்றுங்கள், போற்றுங்கள்.
இதய சுத்தம் என்பது உலக சிந்தையை வெறுப்பதால் அல்ல, இறைவனின் சிந்தனையை ஏற்பதால் வருவதாகும். தன் கணக்கை சரியாக அறியாமல் பிறரை சரியாக கணித்தாலும் அவன் அறிவாளி அல்ல, முட்டாளே. உரிய முறையில் நீ உன்னை புரிந்து கொண்டால் பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என கலங்க மாட்டாய். செல்வங்களின் பெருக்கமல்ல, இறைவனோடு உள்ள நெருக்கமே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளால் சோர்ந்து போகாத வாழ்வே விசுவாச வாழ்வாகும். இப்போது நீ இருக்கும் இடத்தை அறிய விரும்பினால் முதலில் உன் இருதயம் இருக்கும் இடத்தை கண்டுபிடி. நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com www.wanpura.com. அன்பு நேயர்களே, எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734. அன்பு நேயர்களே, வான்புரா.com என்னும் இணையதளத்தின் மூலம் எமது வான்புரா இணையதள வானொலியை 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.
ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன்.
நாம் யாரின் அடியார்கள்? ஓர் ஆலை மரத்தடியில் குட்டி சாத்தான்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை கண்ட லூசி பேய் அவற்றை சாட்டையால் அடித்து, ஏன் மனிதர்களை கெடுக்காமல் சோம்பறிகளாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அக்குட்டி சாத்தான்கள், தலைவா, நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் மனிதர்கள் எங்களை விட நன்றாக செய்கிறார்கள் என்றன. நாம் சாத்தானின் அடியாட்களாக வாழ்கிறோமா அல்லது இயேசுவின் சீடர்களாக வாழ்கிறோமா? நாம் கடவுளின் சாயலில் இருப்பதை உணர்ந்து, கடவுள் நம் சார்பில் இருப்பதை உணர்ந்து தீய சக்திகளை எதிர்ப்போம், அலகையின் அச்சாணியை முறிப்போம். இயேசு தம்மை நம்பிய சீடர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் என்று யோவான் நற்செய்தி நூலில் கூறுகிறார். நாம் யாரில் நம்பிக்கை வைப்பது? ஒரு ஞானியை ஒரு முரடன் கொல்லுவதற்காக கத்தியை ஓங்கினான். ஞானியார் சிரித்துக் கொண்டே அவனிடம், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்றார். முரடன் கத்தியை கீழே போட்டுவிட்டான். ஞானியார் அக்கத்தியை எடுத்து முரடனை கொல்லப் போவதாக மிரட்டி, இப்போது யார் உன்னை காப்பாற்றுவார் என்று கேட்டதற்கு அவன், நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றான். அந்த நேரத்தில் கூட அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வரவில்லை. யார் நம்மை காப்பாற்றுவார்? மனிதர் அல்ல, கடவுளே. கடவுளை நம்புவோம், அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம், அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என திருப்பாடல் ஆசிரியர் 118 திருப்பாவில் கூறுகிறார். நீங்கள் யாரில் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளங்கள் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com அல்லது www.tamilgoodnews.com. சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மொழியில் நடந்து வா சகோதரா, மொழியில் நடந்து வா சகோதரி, மொழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா, வழியாம் கிறிஸ்துவில் நடந்து வா. இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி, இயேசு நம் ஒளி.